விவிலிய தேடல் ஓமைகள் ஓர் அறிமுகம் பகுதி மூன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, அண்மையில் நான் பார்த்து மகிழ்ந்த ஒரு திரைப்படம் OMG ஓ மை காட். இந்தி மொழியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் சென்ற ஆண்டு வெளியிடப்பட்டது. கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவருக்கும் கடவுள் நம்பிக்கையை மூலதனமாக்கி வர்த்தகம் செய்யும் மத தலைவர்களுக்கும் இடையே நிகழும் ஒரு நீதிமன்ற வழக்கு இந்த திரைப்படத்தின் கரு. கடவுள் நம்பிக்கையற்ற அந்த மனிதரை கடவுளே நேரில் வந்து சந்திக்கிறார். நோயுற்ற அவரை குணமாக்குகின்றார். நீதிமன்ற வழக்கில் அவர் வெற்றி பெறவும் உதவுகின்றார். கருத்தாளம் மிக்க வசனங்கள் கொண்ட திரைப்படம் இது. அன்பு இதயங்களே, ஓ மை காட் என்ற திரைப்படத்திற்கு நான் விளம்பரம் செய்வதாக தயவு செய்து எண்ண வேண்டாம். இந்த திரைப்படத்தின் இறுதி பகுதியில் கடவுள் நம்பிக்கையை வைத்து வியாபாரம் செய்யும் மத தலைவர் கடவுள் நம்பிக்கையற்றவரை சந்தித்து சொல்லும் வரிகள் நம் விவிலிய தேடலை இன்று ஆரம்பித்து வைக்கின்றன.
நீ தற்போது வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம். மக்கள் கடவுள் மீது அன்பு கொள்வதை விட அதிக அளவில் அச்சமே கொண்டுள்ளனர். இந்த அச்சத்தினால் மக்கள் மீண்டும் எங்களை தேடி வருவர். அப்போது இந்த வழக்கில் நாங்கள் இழந்த தொகையை விட அதிகம் சம்பாதிப்போம்
என்று கூறுகின்றார் அந்த மத தலைவர். அன்பு இதயங்களே, கடவுள் மீது அன்பா அச்சமா என்ற கேள்வி உலகின் துவக்கம் முதல் மனிதரிடையே உலவி வருகின்றது. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் கடவுள் மீது அச்சம் மிக ஆழமாக வேரூன்றி இருந்தது. இந்த அச்சத்தை மூலதனமாக்கி மத தலைவர்கள் அதிகாரம் செலுத்தி வந்தனர். இத்தகைய சூழலில் தன் பணியை துவக்கினார் இயேசு. அவர் மக்களிடம் பேசிய விதமும் மத தலைவர்களிடம் பேசிய விதமும் வெகுவாக வேறுபட்டிருந்தன. இறை அச்சத்தை மக்களுக்கு அதிகமாக ஊட்டி வளர்த்த மத தலைவர்களை பற்றியோ அல்லது அவர்களிடமோ இயேசு பேசிய போது கசப்பான உண்மைகளை கலப்படம் ஏதுமின்றி நேரடியாக சொன்னார். இயேசு கூறிய காரசாரமான வார்த்தைகளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்திகளில் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 23 பிரிவிலிருந்து இரு எடுத்துக்காட்டுகள் இதோ.
பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கின்றீர்கள்.
அன்பு இதயங்களே, மத தலைவர்களிடம் நேரடியாக பேசும் இயேசு மக்களிடம் பேசுகையில் இறைவனை பற்றிய ஆழமான உண்மைகளை உவமைகள் வழியாக கூறினார். இறைவன் நம்மை பேணி காக்கும் தந்தை, அவர் மீது அச்சம் கொள்வதை விட அன்பு கொள்வதே மீட்பளிக்கும் என்ற உண்மைகளை உலகில் விதைக்க முயன்றார். இவ்வுண்மைகளை மக்கள் மனதில் ஆழமாய் வேரூன்றி வளர்ப்பது ஒன்றே இயேசு இவ்வுலகில் மேற்கொண்ட பணி என்று சொன்னாலும் மிகையாகாது. இதற்காக இயேசு பயன்படுத்திய கருவியே உவமைகள். காலத்தால் அழியாமல் இன்றும் பயன் தரும் உவமைகள். அன்பு இதயங்களே, இயேசு ஏன் உவமைகளில் பேசினார் என்ற கேள்விக்கு விவிலிய அறிஞர்கள் சொல்லும் காரணங்கள் பல. அவற்றில் முதன்மையான காரணம், உவமைகளில் பேசுவது அன்றைய போதகர்களிடையே வழங்கி வந்த ஒரு பழக்கம். எனவே இயேசுவும் அவ்வழியை பின்பற்றினார். பழைய ஏற்பாட்டில் நாம் காணும் பல இறைவாக்கினர்கள் உவமைகளில் பேசினர். இது இறைவன் அவர்களுக்கு வழங்கிய ஒரு தனிப்பட்ட கொடை அல்லது பணி என்றும் நாம் கருதலாம். பழைய ஏற்பாட்டின் ஒரு சில பகுதிகள் இந்த எண்ணத்தை விளக்கி கூறுகின்றன.
இறைவாக்கினர் ஓசேயா பிரிவு 12:10, ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, இறைவாக்கினர்களிடம் பேசினேன், நானே காட்சிகளின் எண்ணிக்கையை பெருக்கினேன், இறைவாக்கினர் வாயிலாக ஓமைகளில் பேசினேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் பிரிவு 17. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டதே, மானிடா, இஸ்ரேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் ஓமை ஒன்று கூறு.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்கள் பலர் ஓமைகளை வாய் வார்த்தைகளாக பேசினார்கள், செயல் வடிவிலும் எடுத்துரைத்தார்கள். தவறிழைத்த மன்னன் தாவீதுக்கு உண்மையை எடுத்துரைக்க இறைவாக்கினர் நாத்தான் கூறிய ஓமையை சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். இஸ்ரேல் மக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஏசையா, எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர்கள் அழகான ஓமைகளில் கூறியுள்ளனர். இஸ்ரேல் குடும்பம் இறைவன் நட்டு வளர்த்த திராட்சை தோட்டம் என்று இறைவாக்கினர் எசேயா கூறுகின்றார். கண்ணும் கருத்துமாய் இறைவன் வளர்த்த இந்த தோட்டம் இறுதியில் திராட்சை கனிகளுக்கு பதில் காட்டு பழங்களையே தந்ததென்றும் தன் ஓமையில் கூறுகின்றார்.
இறைவாக்கினர் எசேயா புத்தகம் பிரிவு 5. என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார்
என்று ஆரம்பமாகும் இந்த உவமையின் இறுதியில்,
படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்த பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு
என்று முடிக்கின்றார். எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனை விட்டு அகன்று வாடிய இஸ்ரேல் மக்களை இறைவன் மீண்டும் வலிமை மிகுந்த ஒரு குலமாக திரட்டுவார் என்ற கருத்தை இறைவாக்கினர் எசேக்கியேல் புகழ்பெற்ற ஓர் ஓமையில் கூறியுள்ளார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தப்பட்ட எசேக்கியேல் தான் கண்ட காட்சியை 37 பிரிவில் இவ்விதம் விவரிக்கின்றார்.
ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன
என்று தன் ஓமையை ஆரம்பிக்கும் இறைவாக்கினர் எசேக்கியேல் இறுதியில் அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் கொண்ட படை வீரர்களாக திரண்டு எழுவதையும் அழகாக விவரிக்கின்றார்.
எனவே ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன்.
அன்பு இதயங்களே, கலைநயம் மிகுந்த பல ஓவியங்கள் கவிதைகள் பிறக்க காரணமாக விளங்கும் இந்த உவமை விவிலியத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உவமை என்று கருதப்படுகின்றது. அன்பு இதயங்களே, வாய் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் தங்கள் செய்கைகளாலும் இறைவாக்கினர்கள் ஓமைகளை கூறினர். இறைவாக்கினர் எரேமியா நூல் 13 பிரிவில் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் காணலாம். கடவுளை விடுத்து வேறு பாதையில் செல்லும் இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் எச்சரிக்கை தரும் வண்ணம் இறைவாக்கினர் எரேமியா தன் ஓமையை செய்கையால் காட்டுகின்றார். இறைவன் தந்த கட்டளைப்படி எரேமியா நாற்பட்டாலான இடைக்கச்சை ஒன்றை கட்டுகின்றார். பின்னர் அந்த கச்சையை தன் இடுப்பிலிருந்து அகற்றி மண்ணில் புதைக்கிறார். சில நாட்கள் சென்று அந்த கச்சையை மீண்டும் அவர் எடுக்கும்போது அந்த கச்சை எதற்கும் பயன்படாத அளவில் இற்றுப்போயிருந்தது. இடையோடு சேர்ந்திருக்கும் கச்சை நல்ல முறையில் இருப்பது போல் இஸ்ரேல் வீட்டாரும் இறைவனுடன் ஒன்றித்திருக்கும் வரையில் நன்மை பெறுவர். இறைவனை விட்டு விலகினால் இற்றுப்போன கச்சையைப் போல் அவர்களும் பயனற்றுப் போவர் என்பதை எரேமியா தன் செய்கை உவமையால் எடுத்துரைக்கின்றார். அன்பு இதயங்களே, இவ்விதம் சொல்லாலும் செய்கையாலும் உவமைகள் கூறிய இறைவாக்கினர்கள் வழியில் வந்த இயேசுவும் உவமைகள் வழியாக உண்மைகளை பகிர்ந்தார். இயேசு உவமைகளில் ஏன் பேசினார் என்பதை புரிந்து கொள்ள ஒரு சீன கதை மிகவும் உதவும். சீன குரு ஒருவர் தன் சீடர்களிடம், வாழ்வில் மிகுந்த நிறைவை தருவது எது என்று கேட்டார். நல்ல உடல் நலம், மகிழ்வான குடும்ப வாழ்வு, சிறந்த நண்பர்கள் என்று சீடர்கள் பல பதில்களை தந்தனர். அவர்கள் தந்த பதில்கள் தவறு என்று கூறிய குரு மேலும் தொடர்ந்தார், நீங்கள் காட்டிய ஒரு வழியில் நம்பிக்கையுடன் ஒரு குழந்தை தானே நடந்து செல்வதை காண்பதுதான் வாழ்வில் மிகுந்த நிறைவை தரும். அன்பு இதயங்களே, இயேசுவின் ஓமைகளை இந்த கோணத்தில் நாம் சிந்திக்கலாம். வாழ்வென்ற பாதையில் தடுமாறிக் கொண்டிருக்கும் குழந்தைகளான நாம் நம்பிக்கையோடு நடக்க வழிகாட்டுவன இயேசுவின் ஓமைகள்.
ஓமைகளின் அறிமுகம் தொடரும். தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.